புதுகை பண்பலைய நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கல்வி அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதங்க. இதை பயன்படுத்தி இந்த உலகையே ஈஸியாக மாற்றிடலாம். இந்த உலகமே பல்வேறு முன்னேற்றங்களை அடைஞ்சு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டு கொண்டு வந்துட்டு இருக்கு. இத்தகைய மாற்றத்தை நம்மளும் பெறணும் அப்படின்னா அது கல்வியால் மட்டும்தாங்க முடியும். அந்த வகையில் இன்னைக்கு வந்த சர்வதேச கல்வி தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி வீரைய வாண்டியார் நினைவு கல்லூரி வரலாற்றுத்துறை பேராசிரியர் தஞ்சை மனவளக்கலை அறக்கட்டளை செயலாளர் திரு எஸ் பூரணச்சந்திரன் அவர்கள், நம்ம அன்றாட வாழ்க்கையில் கல்வி எவ்வளவு முக்கியம், இந்த கல்வி இல்லை அப்படின்னா என்னென்ன வகையான சிரமங்களை சந்திக்க நேரிடும், இந்த மாதிரி பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் என்னுடைய இணை வணக்கம். எனது பெயர் எஸ் பூர்ணச்சந்திரன். 27 வருடங்கள் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்து 7.5 வருடம் அடிஷனல் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாக பிரிஸ் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். 30 வருடங்களாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன். 2018 ஐநா சபை ஈகோசோ என்று சொல்கின்ற எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் உலகளாவிய அளவுக்கு அமைதி மற்றும் உலக வளர்ச்சிக்கு கல்வியை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கருத்தினை வலியுறுத்தி 59 நாடுகள் சேர்ந்து ஒரு பிரகடனம் கொடுத்தது. அதாவது 24 தேதி இன்று சர்வதேச கல்வி ஆண்டாக கொண்டாடுவது என்று, அதன் மூலமாக கல்வியினை கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உலக மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக சர்வதேச கல்வி தினம் என்பது கொண்டாட கட்டாயமாக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் சொல்லுவாங்க. இப்ப நாம சொல்லணும்னு சொன்னா கல்வி இல்லா மனிதன் கலையற்ற மனிதன் என்ன சொல்லலாம். கல்வி என்பது இப்பொழுது அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி வந்து ஒரு பெருசா தேவையில்லை, தேவை இருந்தாலும் அது வந்து படிக்காட்டினா ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னு இருந்தது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலும் தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, விஞ்ஞான முறையிலும் சரி, அல்லது நம்மளுடைய தற்கால வாழ்க்கையினுடைய பயன்பாட்டிலும் சரி, கல்விங்கிறது எல்லாத்தையும் இது தெரிஞ்சாதான் அப்படிங்கிற லெவல்ல வரும்போது கல்வி என்பது முக்கியமாகவே ஆகிவிட்டது. இது அவர்களுடைய வாழ்வு ஆதாரம்னே சொல்லலாம். கல்வி இல்லாம அந்த காலத்துல வந்து எந்த வேலையை வேணாலும் செஞ்சுக்கலாம் இருந்தது. இப்ப வந்து அடிப்படையா எந்த இதா இருந்தாலும் சரி, வாழ்க்கையை நடத்துவதற்கே கல்வி என்பது முக்கியமானதாக ஆகிவிட்டது. கல்வி என்பது நமது அரசியலமைப்பின்படி அடிப்படை உரிமைகள்ல ஒண்ணு. நம்ம அரசியலமைப்புல 6 விதமான உரிமைகள் கொடுக்கப்படுகிறது. அதாவது சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சட்ட ரீதியான பலவிதமான மீட்பு உரிமை, மத உரிமை, தீமைகளுக்கு எதிரான நிலை எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்லுவோம், அது போல உரிமைகள்ல ஒரு உரிமையாக கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட் என்று கலாச்சார மற்றும் கல்வி உரிமை என்பது நமது அடிப்படை உரிமைகளில் கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட உலகளாவிய அளவுக்கு எல்லா நாடுகளிலும் இது அடிப்படை உரிமையாகவே கொடுக்கப்படுகிறது. கல்வி என்பது ஒவ்வொரு கிடைக்க வேண்டிய உரிமை. எப்படி வந்து சமத்துவத்தை சொல்றோமோ, எப்படி நம்ம வந்து சுதந்திரத்தை சொல்றோமோ, அது போல கல்வி என்பதும் அவனுடைய உரிமை. அதை அரசாங்கம் தாராளமாக கொடுத்து வருகிறது. அதே நேரத்துல சமூக ரீதியாக பொருளாதார ரீதியா நிறைய வந்து என்னன்னா கொஞ்சம் இடர்பாடுகள் இருந்தாலும் அதனையும் மீறி அது வந்து மனித உரிமையை ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது. அது முழுமையாக எல்லா இடத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றோம்னா, முன்னாடி ஆசிரியர்கள்லாம் வந்து உட்கார்ந்து கொடுத்தாங்க, மாணவர்கள் நின்று கையை கட்டி படிப்பை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப மாணவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் நின்றுட்டு எடுக்கிறாங்க. இது சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஆனால் இதுல ஒரு உள்ளார்ந்த ஒரு கருத்து இருக்கிறது. மாணவர்களுக்கு அந்த காலகட்டத்துல குளிச்சுட்டு அந்த ஈரத்துணியோட வந்து நிக்கணும், குருகுல வாழ்க்கையில அவங்க வந்து நின்னபடியே வந்து சொல்லணும், அனைத்தும் என்னென்ன சொல்லப்படுகிறது திரும்ப ரிப்பீட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவர்களுக்கு அது போய் வந்து என்னன்னா ஒரு மெமரியில அவர்கள் ஞாபக சக்தியை சிந்தனா சக்தியையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது அந்த காலத்தினுடைய கருத்து. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மாஸ் எஜுகேஷன் ஒரு ஒரு கிளாஸ்ல 150 பேர் இருக்காங்கன்னா 150 பேரை நிறுத்தி வச்சு எல்லாம் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நாம பலவிதமான வசதிகளோடு தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். அப்படி படிக்கும்போது அவர்களுக்கு அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட கல்வி என்பது ஒரு சில இதோட முடிஞ்சிடும். அதாவது வந்து உங்களுக்கு தர்க்கம், இலக்கணம் இது மாதிரி ஒரு சில சிலபஸ் தான் அவங்களுக்கு. ஆனா தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நிறைய படிக்கணுங்கும் போது அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். படிக்கின்ற நேரம் என்பது அந்த காலத்தை விட இந்த காலத்தில் அதிகம். முன்னாடியெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில அதிகாலையில இருந்து ஒரு 2 மணி நேரம் அதுக்கு மேல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அவர்கள் வந்து என்னன்னா ருட்டீன் ஒர்க் மாதிரி தான் பண்ணணும். இப்ப அப்படி இல்லை. அவர்கள் வந்து காலையில் போன மாலை வரைக்கும் அவர்களுக்கு கல்வியானது கற்பிக்கப்படுகிறது. பல்வேறு கல்விகள் கற்பிக்கப்படுகிறது. அப்படி கற்பிக்கும் போது தரம் என்பது நல்லாவே இருக்குது. ஆனா அது வந்து ஓவர் ஃபீடிங்கிறது சில நேரங்களில் என்னுடைய கருத்து. ஆனா வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியினுடைய தரம் என்பது இப்போது நல்லாவே இருக்குது. அந்த தரத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது என்பதுதான் கல்வியினுடைய முத்தாய்ப்பு. அவங்க வந்து ஆசிரியரும் அந்த தரத்துக்கு அவர்களை தயார்படுத்துதல் என்பது முக்கியமான பணி. மாணவர்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் வர வேண்டும் என்பதுதான். ஆபத்துங்கிறது எல்லா தொழில்நுட்பத்திலையும் உண்டு. பிளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. முக்கியமா ஊடகங்கள், ஊடகங்களுடைய ஆளுமை. ஊடகங்கள்னு சொல்றது நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரோஸ் பண்றோம் இல்லையா, நம்ம நெட்ல ப்ரோஸ் பண்றது, யூடியூப்ல நிறைய பாக்குறது, இதுல எல்லாம் வந்து என்னன்னா ஒரு விதமான நல்லது நிறைய இருக்குது, கெட்டது கொஞ்சம் இருக்குது. இதனுடைய ஆளுமையில வந்து தடம் புரளாமல் இருந்தா அந்த தொழில்நுட்பங்கள் ஓரளவு ஆபத்து இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அதை உபயோகப்படுத்துகின்ற போது மாணவர்கள் வந்து தன்னுடைய இதுல வந்து கொஞ்சம் குறைந்து ஏற்படுத்தி கொண்டால் ஏதாவது வந்து என்னன்னா வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் போது தடம் புரள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஒன்று. இரண்டாவது, ஏஐ என்று சொல்கின்ற செயற்கை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த செயற்கை மூளைத்திறன் என்பது இப்போது பரவலாக எல்லா இடங்களுக்கும் வந்துவிட்டது. செயற்கை மூளைத்திறன் என்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும்போது அது மாணவர்களை கடுமையாக பாதிக்கும். இது என்னுடைய கருத்து. மாணவர்களை பாதிக்கும் சொன்னா உதாரணத்துக்கு என்னைக்கு கால்குலேட்டர் வந்ததோ அன்னையிலிருந்து நமக்கு வந்து எண்ணுதல், அதை பெருக்குதல், கழித்தல், கூட்டுதல் இந்த கான்செப்டே குறைஞ்சு போச்சு. இந்த நிலை என்பதை மறந்து விட்டோம். அதே போல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ஆளுமை வந்துவிட்டால் நிச்சயமாக மனிதன் வந்து அதனுடைய தன்னுடைய சிந்தனா சக்தியை ஏஐலே விட்டுருவான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே விட்டுடுவான். அப்ப என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா கவனச்சிதறல். எதற்கு ரெமெடி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏஐ அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கிடைக்குது, நெட்ல கிடைக்குது. இது போல போகும்போது நிச்சயமாக வந்து மூளையினுடைய செயல்பாட்டு திறன் குறையும். நாம அதுல வந்து எதது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு கல்விக்கு எந்த அளவுக்கு பயன்பாடு உடைகிறதோ அந்த அளவுக்கு வந்து அதை எடுத்துக்கலாம். மற்ற நேரங்கள்ல நாம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல தான் நம்ம படித்தா நல்லா இருக்கும். இதில் கொஞ்சம் ஆபத்துகள்ங்கிறது நம்ம வந்து தனி மனிதன் ஒவ்வொரு மாணவனை பொறுத்தது. அதை யூசேஜ் அதாவது செயல்பாட்டு திறன், அந்த பயன்பாட்டு திறன்கிறது எதற்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு மீதி நேரங்களில் வந்து என்னன்னா அவனுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தடு நம்மளுடைய பழமையான புத்தகத்தை படித்தல், நூலகத்தை பயன்படுத்துதல், மனனம் பண்ணுதல். சின்ன வயசுல மனனம் பண்றதுங்கிறது மூளைத்திறனை இன்க்ரீஸ் பண்ணும், அது வந்து அதிகமான ஆற்றலை கொடுக்கும். இந்த மனனம் செய்தல் மெமரி பண்றதுங்கிறது இப்ப வந்து என்னன்னா ரொம்ப குறைந்து போனதாகவே வந்து தோன்றுகிறது. எல்லாவற்றிற்கும் கிடைக்கும் போது அப்ப என்னாவதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இந்த பண்டோரா பாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கம்ப்யூட்டரையே நம்பி இருக்கிறோம். கம்ப்யூட்டர்ல ஃபிளாப் ஆயிடுச்சுன்னு சொன்னா வாழ்க்கையை அஸ்தமித்தது போல பல பேருக்கு தோன்றுகிறது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அளவாக பயன்படுத்தினால் அது ஆபத்து இல்லை.
ரொம்பவே சிறப்பான ஒரு கருத்தை வந்து சொன்னீங்கய்யா. இன்னைக்கு இந்த போட்டித் தேர்வுகள் நிறைந்த இந்த சமுதாயத்துல மாணவ மாணவிகள் எப்படி தங்களை தயார்படுத்திக்கணும் ஐயா, அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு அறிவுரைகளை வழங்குவீங்க?
இப்போது உள்ள காலகட்டத்தில் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் நாட்டினுடைய அளவுக்கு, உலகளாவிய அளவுக்கு வேலைவாய்ப்பு திறன் என்பது, படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் என்பது குறைந்துதான் இருக்கிறது. மாணவர்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல வந்து அவர்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். படிப்புங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருங்கிறது நினைக்கிறத விட படிப்பை வைத்து தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது நான் எப்போதுமே சொல்றது, கல்வி என்பது ஒரு விதமான இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அதன் மூலமாக பல்வேறு நிலையை அடைதல் என்பதுதான் நம்மளுடைய வெற்றி. அப்படி பார்க்கும்போது நம்பிக்கையை வளர்த்துக்கணும், நேர்நிலை எண்ணங்களை வளர்த்துக்கணும், தன்னை முதல்ல அறியணும். இது வந்து ரொம்ப ரொம்ப கல்வியினுடைய முக்கியமான ஒன்று. என்ன அப்படின்னா தன்னை அறிதல். ஏன்னா இது போட்டி, இப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் போட்டி தேர்வுகள் நிறைய வரும்போது என்னுடைய கெப்பாசிட்டி, என்னுடைய திறன் என்ன என்பதை நான் அசஸ் பண்ணனா, என்னால வந்து என்னன்னா அதை நான் வந்து தெரிந்து கொண்டால் அதற்கு தகுந்தாப்புல நான் பிளான் பண்ணலாம். உதாரணத்துக்கு எனக்கு வந்து நிறைய வந்து பொது அறிவு இருக்குது அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு குரூப் ஒன் குரூப் டூல எழுதுவேன் அப்படின்னா அதற்கு தகுந்தாப்புல என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு கொஞ்சம் வந்து குறைவா இருக்குன்னா நான் அதுலேயே திரும்ப திரும்ப மோதிரத்தை விட அடுத்தடுத்த நிலைக்கு போகலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்பிக்கை இருக்கணும். குரூப் ஒன் எழுதுறப்போ குரூப் ஃபோராவது பாஸ் பண்ணுவோம். அதான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, ஹையர் த ஆல்டிடியூட் ஹையர் த ஆட்டிடியூட். அல்டிடியூடு நல்லா இருந்தால் தான் ஆட்டிடியூடு வரும். நாம அதற்கு அடுத்தது தொழில்துறை அல்லது சுய வேலை வாய்ப்பு, இந்த நிலைக்கு மாணவர்கள் தயாராகணும். எந்த நேரத்திலும் எதிலையும் எந்த இதையும் வந்து எதிர்நோக்கின்ற அளவுக்கு உற்பத்தி செய்ய வேண்டியதுதான் கல்வியினுடைய தரம். மாணவர்கள் அதனை வந்து இந்த போட்டி உள்ள இந்த உலகத்துல காம்படிஷன் வந்து 100,000 பேர் எழுதுறாங்க 1,000த்துக்குன்னு சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு வந்து போட்டிகள் இருக்கு, அதற்கு தயார்படுத்துவது மட்டுமல்ல அதற்கு அடுத்த நிலை என்ன இருக்கு, இந்த உலகத்திற்கு என்னென்ன தேவை இருக்கு, அதற்கு தகுந்தாப்புல என்ன தொழில்கள் செய்யலாம், அல்லது நாம் தொழில் முனைவராகலாமா, இது போல மாணவர்கள் படிக்கும் பொழுதே சிந்தனா சக்தியை பெருக்கி பண்ணாங்கன்னா அவங்களால வந்து என்னன்னா, தோழ நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன், நான் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கிறேன், வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றதை விட அந்த படிக்கும் காலத்திலேயே தன்னை வளர்த்து கொண்டு இது கிடைக்கலன்னா என்ன, அடுத்தது என்ன, அது கிடைக்கலன்னா என்ன, அதுக்கு அடுத்தது என்ன, இது போல வந்து மாற்று சிந்தனை கொடுக்க 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 அவர்களுக்கு நம்பிக்கை குறையாது. தன்னுடைய அறிவு வந்து இப்ப வந்து எனக்கு டிராயிங் நல்லா இருக்குன்னு சொன்னா நான் வந்து ஒரு ஒரு கல்லூரியிலேயோ அல்லது வந்து ஒரு இதுலயோ நான் போகணும் அப்படிங்கிறது தேவையில்லை, போட்டித் தேர்வு தான் போகணும்னு தெரியல. த்ரூ டிராயிங் அதை கம்ப்யூட்டர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல நான் வந்து கோரல் டிரா அந்த மாதிரி ஏதாச்சும் நான் வந்து என்னன்னா உங்களுக்கு போட்டோஷாப் அந்த மாதிரி போய்க்கலாம். என்னுடைய திறனை அறிந்து நாம செயல்படணும். போட்டிகள் இருக்கும்போது நாம எப்படியெல்லாம் நம்மளை வந்து முன்னேற்றிக் கொள்ள முடியும், எப்படியெல்லாம் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ள முடியும், எப்படியெல்லாம் நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ள, இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் பேஸ். வாழ்வு ஆதாரத்தை நாம் எப்படி தேர்வு செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நாம பண்ணோம்னா நிச்சயமா எந்த ஒரு போட்டிகள்லயும் நமக்கு வந்து ஒரு விதமான அப்செட் ஆகாது, ஏமாற்றம் அடையாது. சமுதாயத்தில் கிடைப்பது என்பதற்கு நாம சமுதாயத்தில் என்னென்ன கிடைக்குங்கிறத பார்த்து அதை சரி செய்து கொண்டால் நமக்கு எப்பொழுதுமே ஒரு தோல்வி இல்லை, நம்பிக்கை கிடையாது, நேர்நிலை அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு நிறைய கிடைக்கும்.
ரொம்பவே சிறப்பா சொல்லுங்க ஐயா. இப்ப கல்வி கற்றுக்கொள்வதனால என்ன மாதிரியான பயன்கள் நமக்கு கிடைக்குது ஐயா?
கல்வி கற்றுக்கொள்வதால் உள்ள பயன் சொல்றதை விட வளர்த்துக்கு தரத்தை உயர்த்தி கொள்வதுதான் மனிதனுடைய மனிதனா இருக்கும்போது. நான் எப்போதுமே ரொம்ப வேடிக்கை ஒன்று சொல்றது உண்டு, நாம படிப்பது என்ன டிகிரி வாங்குறோமோ இல்லையோ இ டிகிரி வாங்கணும்னு சொல்லுவேன். HUMAN ஹியூமன், மனிதன். ஆனா அதே நேரத்தில் HUMANE அந்த ஈனு முடியும் போது அது மானிடம், மனுஷத்தனம். கல்வி நமக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று, கல்வியினால் பெற வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, நாம் மானிடனாக இருத்தல். நான் மனுஷத்தனத்தோட இருக்கிறது, இன்னொரு மனிதனை நான் போற்றுவது, இன்னொரு மனிதனுக்கு மதிப்பு கொடுப்பது, அந்த நிலை என்பது வர வேண்டும் ஒன்று. இரண்டாவது, நான் கல்வியினுடைய பயன்கிறது இது நான் வேலைக்கு போறது மட்டும்தான் பயன்னு கூடாது, என்னுடைய வாழ்வு தரத்தை வாழ்வு ஆதாரத்தை மேம்படுத்தணுங்கிறது முக்கியமானது. அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை தரத்தை தன்னம்பிக்கையோடு நேர்நிலை எண்ணங்களோடு மற்றவர்களோடு நான் சகமாக பழகுவதற்கு, என்னை நான் வந்து சமூகத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு, எனது குடும்பத்திற்கு நான் ஒரு அங்கமாக இருப்பது, இவை எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நமக்கு மறைமுகமான பயன்களாக இருந்தாலும் கல்வியினுடைய முக்கியமான பயன் என்பது வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு கிடைக்கலன்னா அடுத்தது நமக்கு சுய வேலை, அது கிடைக்கலையா அதற்கடுத்து நம்மளுடைய தொழில்ல நம்ம ஏதாச்சும் வந்து தொழில் முனைவோருங்க, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பணம் காசு வந்து கடன் கிடைக்குதா, தேசிய வங்கியில கிடைக்குதா, அதை வைத்து நாலு பேரை வச்சு வேலை வாங்க முடியுதா. நாம வந்து என்னன்னா எப்பொழுதுமே இந்த இதுக்கெல்லாம் வந்து சிந்தனா சக்தியை மேம்படுத்துவதற்கு தான் கல்வி. கல்வியினால எப்பொழுதுமே பாசிட்டிவ்னஸ் தான் வரணும். அதைதான் நான் சொல்றது, எய்ம் த கோல்டன் போஸ்ட், அட்லீஸ்ட் யூ கேன் கெட் த பட்டன் ஆஃப் இட். நான் படிக்கும் பொழுது என்னுடைய கல்வியினுடைய பயன் என்பது மிகப்பெரிய. நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சேன்னா அட்லீஸ்ட் நான் குரூப் ஒன் ஃபோர்லயாவது நான் பாஸ் பண்ணுவேன், குரூப் ஒன்ல பாஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா குரூப் டூலயாவது பாஸ் பண்ணுவேன். அப்ப என்ன ஒண்ணா, கல்வியினுடைய பயன்கிறது வேலை வாய்ப்புங்கிறது பிரைம் முக்கியமானது. அதற்கு தான் நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப சர்டிபிகேட் லேட்டா எடுத்தீங்கன்னா உலகளாவிய அளவுக்கு இல்ல, இந்திய அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா படிக்கிறது இருக்குன்னா பின்னாடி வேலைக்கு போகணும் அப்படிங்கறதுதான் இருக்குது. அதான் வந்து அதனுடைய முக்கியமான பயன். அப்படி வேலை வாய்ப்பு இல்லைன்னா ஆல்டர்னேட் பண்ணிக்கிறதுங்கிறது நம்மளுடைய திறன், அதற்குள்ள மனோசக்தி இங்கே கிடைக்கணும். அதுதான் கல்வியினுடைய முக்கியமான பயனா இருக்கணும். மனோசக்தியை பெருகணும், தன்னம்பிக்கை பெருகணும், அவர்களுடைய நேர்நிலை எண்ணங்கள் எப்போதுமே வந்து தளர்வு ஆகாமல் இருக்க வேண்டும். இவை எல்லாமே கல்வியினுடைய பயனாகும்.
ஐயா ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலை சொன்னீங்க. ஐயா இப்ப கல்வியில மாணவர்கள் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகளை பின்பற்றினா கல்வியில மாணவர்கள் சிறந்து விளங்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கல்வியில மாணவர்கள் சிறந்து விளங்குறதுக்கு கல்வி என்பது, நாம இப்பொழுது கல்லூரிகளில் பள்ளிகளில் கிடைக்கின்ற கல்வி என்பது நாலேஜ் பேஸ்ட். நாலேஜ் பேஸ்ட்னு சொன்னா அறிவை சார்ந்த கல்வியாக கொடுக்கப்படுகிறது. இந்த அறிவை சார்ந்த கல்வி, யார் ஒருவர் இந்த அறிவு சார்ந்த கல்வியை வந்து சிறந்து விளங்க முடியும்னா, அறிவு சார்ந்த கல்வி என்பது ஞானமாக மாற வேண்டும். அதாவது இட் சுட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆஸ் விஸ்டம். ஞானமாக மாறினுச்சுன்னா அப்ப வந்து அவனுக்கு எல்லா விதமான பயனும் அதுல கிடைக்க ஆரம்பிச்சு. அப்ப என்ன பண்ணணும்னா, பேசிங் நாலேஜ் சுட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு விஸ்டம். அதாவது அறிவானது ஞானமாக மாற வேண்டும், அனலிட்டிக்கலா இருக்கணும். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நெயில் ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து நிலாவுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வந்தப்ப அவரை நிறைய பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி பேட்டி எடுக்கும்போது அவரை வந்து ஒரு இந்திய பத்திரிகையாளர் கேட்கிறார், வாட் இஸ் யுவர் ஃபீலிங் அபவுட் இந்தியன், இந்தியர்களை பற்றி உங்களுக்கு எண்ணம் என்ன அப்படின்னு ஒன்னு, டோன்ட் மிஸ்டேக் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், நான் ஒரு இந்தியனை பார்த்து நான்கும் நான்கும் எத்தனை அப்படின்னு கேட்டா எட்டுன்னு சொல்லிட்டு அவர் இமீடியட்டா உட்காந்துருவார். அதையே நான் வந்து எங்க அமெரிக்கன்ஸை பார்த்து நான் கேட்டேன்னா, அவன் கையை விட்டு என்ன, நாலுக்கு பிறகு அஞ்சு கையை விட்டு ரெண்டு கையையும் வச்சு எண்ணிட்டு ஒரு 30 வினாடி கழித்து எட்டு என்று சொல்லுவான். ஆனால் எதற்கு கேட்கிறாய் என்ற ஒரு கேள்வியும் கேட்பான். இந்தியர்கள் புத்திசாலிகள், இந்தியர்கள் அறிவாளிகள். ஆனால் அதே நேரத்தில் எதையும் ஏன் எதற்கு என்று கேட்காமலேயே அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. அதனால அது வந்து என்னன்னா, ஞானமாகல அல்லது விசமாகலங்கிறது அவருடைய, இதை தான் நான் இங்க சொல்ல வர்றேன். ஒரு அறிவானது ஞானமாக மாற வேண்டும். என்னைக்கும் விசமிக் அனல்டிக்கல், இதை நம்ம சொல்லணும்னு சொன்னா அனல்டிக்கல் நாலேஜ்னு சொல்லுவோம். அனல்டிக்கல் நாலேஜ் வந்துருச்சுன்னா அவன் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதனுடைய முழு பயன் அவனுக்கு கிடைக்கும். அவன் வந்து அதுல வந்து தன்னுடைய சப்ஜெக்ட்ல தன்னுடைய இதுல வந்து அவன் ஃபீல்ட்ல டெவலப் ஆகணும்னா அதை அப்படியே வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி அதன் மூலமாக என்னென்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத நினைச்சு அதை டெவலப் பண்ணானா, அதுல வந்து அவன் ஒரு விஞ்ஞானியாக மாறலாம், தொழில் முனைவனாக மாறலாம், சிறந்த ஒரு நிர்வாகியாக மாறலாம், போட்டித் தேர்வுகள ஈஸியா அவனால பாஸ் பண்ணி வர முடியும். அப்ப கல்வியில வந்து என்னன்னா, கல்வியை வந்து மேலும் மேன்மை மெருகேற்றுவதற்கு உள்ள ஒரு சாதனம் என்பது யாரிடம் இருக்கிறது என்றால் அது மாணவர்களிடம் இருக்கு.
ஐயா ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்துல இந்த எழுத்தறிவு இல்லாமையின் காரணமா என்ன மாதிரியான சிரமங்களை மற்றும் பிரச்சனைகளை இந்த கல்வி கற்காத மாணவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நிறைய இருக்கு சார், நிறைய, ரொம்ப நிறைய இருக்கு. கல்வி என்பது நம்ம வந்து ஈவன் ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படையான கல்வி இல்லாதவர்கள் பல பேர் தொழில் முனைவராக தொழில் அதிபர்களாக இருப்பவர்கள்ட்ட போனீங்கன்னா அந்த இயக்கம் தெரியும். கல்வியினுடைய சிறப்பு யாருக்கிட்ட தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம போகும்போது எனக்கு பல நண்பர்கள் சொல்லுவாங்க, நீங்கெல்லாம் வந்து என்னன்னா கொஞ்சம் ஏதோ கல்லூரியெல்லாம் போய் கொஞ்சம் நல்லாவே படிச்சுங்க, எனக்கெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேல நான் போகிறேன், எனக்கு வந்து என்னன்னா அந்த படிப்பு இயர்ல அப்படியே விட்டுட்டாங்க, இன்னைக்கு எனக்கு ஆசையா இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா படிப்பு மட்டும் இல்லை. இது எப்படின்னா கல்வி வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வாழ்வினுடைய தரத்தினுடைய மேம்பாட்டை உயர்த்துவது. ஒருவர் தான் பெற்ற கல்வின்னு சொல்றோம் பாருங்க, அது போல கல்வி வந்து கல்வியினுடைய சிறப்பு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு படிக்காதவங்கள்ட்ட போய் கேட்டாதான் அதனுடைய சிறப்பு தெரியும். ஒரு படிக்காதவன் வந்து அவன் எவ்வளவு தாக்கத்துல இருப்பான் அப்படிங்கறது பார்க்கும்போது ரொம்பவும் மனசே கஷ்டமா இருக்கும். எல்லாமே கிடைச்சிட்டு எனக்கு படிப்பு கிடைக்கல, படிப்பு இல்லை, எனக்கு வந்து என்னன்னா பலவிதமான இதை வந்து என்னால தெரிந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை, நான் என்னால வந்து என்னன்னா பகுத்தறிவோட அதை நான் அப்ரோச் பண்ண முடியல, இன்னும் படிச்சிருந்தேன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கும் போது, அப்ப என்ன ஆகுதுன்னா ஈவன் எல்லா விதமானவும் கிடைக்குது, அவருடைய பிஏ வந்து என்னன்னா அவருடைய எம்பிஏ வரப்பான், அதே நேரத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட ஆலோசனை கேட்பதில் நானே சுயமாக சிந்தித்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிலை வரும்போது ஒரு ஏக்கமாக தான் தெரிகிறது. கல்வி இல்லை என்றால் அது ஒரு பெரிய மானிடனுக்கு அது ஒரு பெரிய குறைபாடு தான். மக்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நல்ல ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு, இன்னமும் ஒரு சில இடங்கள்ல இல்ல, ஆனா வந்து என்னன்னா கல்வி இல்லாமை என்பது ஒரு நாட்டை மடமையில் தள்ளுவதாக தான் நான் நினைக்கிறேன். பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அதாவது தன்னுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை மட்டும் உணவு கொடுக்கறது, அவர்களுக்குள்ள ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அவர்களுக்குள்ள வசதி வாய்ப்புகளை செய்வது மட்டும் பெற்றோர்களுடைய பொறுப்பு அல்ல. இன்னைக்கு வந்து பொறுப்புன்னு சொல்ல அந்த காலத்துல வந்து என்னன்னா பணத்தை கட்டுவாங்க, பத்தோட பதினொன்னு அது பாட்டில் ஸ்கூலுக்கு போகும், டெவலப் ஆகுறது டெவலப் ஆகுங்க, மற்ற பேர் ஏதோ அதுக்கு அதை பற்றி ஒரு பெரிய பாதரேஷன் சமூகத்துக்கும் இல்லை குடும்பத்திலையும் இல்லை. ஆனால் இன்னைக்கு என்னன்னா பெற்றோர்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது, இன்க்ளூடிங் கவனம் கூட இருக்குது. நான் கவனத்தில் ஒன்றும் தப்பே இல்லை, இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் வந்து அவன் ஸ்கூலுக்கு போகிறது எந்த ஒரு சரியாக இருக்கிறான் எல்லாம் நிறையா பார்க்குறாங்க, அவனுடைய டிசிப்ளின் எப்படி இருக்குது, அவனுடைய கல்வித்தரம் எப்படி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்க்கணும். முக்கியமானது மிக முக்கியமானது மாணவர்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து, அதாவது கல்வியில் அதாவது அவன் வந்து படிக்கிறான் நல்லா படிக்கிறான்னா அவன் டாக்டரா தான் ஆகணும் அப்படின்னு வந்து கனவு காணக்கூடாது. பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து இன்னதாகணும்னு அவங்க மோல்டு பண்ணக்கூடாது. இது வந்து நான் வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டை நாங்கள் பார்க்கும்போது இந்த ஒரு தாக்கம் ஏக்கம் பையன்கிட்ட இருக்குது, அப்பா சொன்னாங்க படித்தேன், அப்பா சொல்கிறாங்க இதை பண்ணுறேன், இது இருக்கக்கூடாது. அவனுக்கு வந்து இதுலேருந்து ஆரம்பித்து அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா இன்னமும் எல்கேஜியில் தான் இருக்கிறான், இன்னமும் ஸ்கூல் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கிறான், அவனை மோல்டு பண்ணுறது அவனாக இருக்க வேண்டும், அவனுடைய டேஸ்ட் என்ன, அவனுடைய திறன் என்ன அப்படிங்கிறத மாணவர்கள் வந்து பெற்றோர்கள் வந்து நல்லாவே கவனிக்கணும், அவனோட டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு நைன்த்துக்கு பிறகு வந்து அவன் நிறைய பேசணும், அவன்கிட்ட பெற்றோர்கள் வந்து அவனோட நிறைய பேசி பேசி அவனுக்கு வேண்டியதை கொடுத்தால் அவன் லைஃப் லாங்காக வந்து என்னன்னா சந்தோஷமா இருப்பான். அப்படி இல்லைன்னா நிச்சயமா அவனுக்கு ஒரு ஏமாற்றத்தோடு கூடிய அப்பாவை சந்தோஷப்படுத்தணும், அம்மாவை சந்தோஷப்படுத்தணும், மனைவியை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுல சந்தோஷப்படுத்துவான், ஆனால் தான் சந்தோஷமா இருக்கானான்னு தெரியாது. அடுத்ததாக பொதுமக்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பங்கு அளப்பரியதுன்னு சொன்னா மாணவர்கள் ஸ்கூலுக்கு போறாங்கன்னா அவன் அவனுடைய ஸ்கூல்ல என்ன படிக்கிறான் என்ன இதுங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை, அவன் ஒழுங்கோட இருக்கிறானா. பொதுமக்கள் வந்து மாணவர்கள் தவறாக போகும்போது அவர்களை சரியான நிலைக்கு வந்து அந்த காலத்துலேயே நான் அப்படிதான் ஸ்கூலுக்கு போகாம வந்து ஏதோ ஒரு 10 மணிக்கு வெளியில நடந்து போயிருந்தா எங்க போற, ஏன்னா ஸ்கூலுக்கு போலையா அப்படின்னு கேட்பாங்க. அது யார் கேட்பானா ஒரு பொது ஜனமே கேட்கும். அது என்ன கேட்கறது மட்டும் இல்ல, என்னுடைய பெற்றோர்கள் கேட்பேன், ஏன்ப்பா எனக்கு என்ன அவன் நல்லா தானே இருக்கான் ஏன் ஸ்கூலுக்கு போல. அப்ப இந்த சமூக அக்கறை என்பது இருந்தால் மாணவர்கள் வந்து என்னன்னா எங்க தம்படிக்கிறான்னா அவனை வந்து நீங்க ஒரு 2 பார்வை பார்த்தா கூட போதும். இப்ப என்ன சமுதாயத்தை பார்த்தாலே தப்பா இருக்கு, மாணவர்களை பார்த்தா தப்பா இருக்குன்னா நினைக்கிறாங்க. ஆனா சமூகத்துல வந்து ஒரு சில பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது அப்ப என்ன ஒண்ணா அங்க கொஞ்சம் பயம் இருக்கும். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அது வந்து தன்னுடைய பிள்ளைன்னு இல்லை, தன்னுடைய ஊர் பிள்ளையா இருக்கலாம் அல்லது இன்னொரு ஊர் பிள்ளையா இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் ஒரு கண்டிப்போட ஒரு பார்வை பார்த்தாலோ அல்லது ஒரு ஜாடை மாடையா சொன்னா கூட அவர்களுக்கு ஒரு அக்கறை இருப்பது தெரியும், நாள் ஆக ஆக குறையும். அந்த நிலையில் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாணவர்களை ஒழுக்கத்தோடு படிக்க வைப்பதற்கு ஒரு நிச்சயமான ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பது எனது கருத்து. கண்டிப்பான ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள நான் வந்து நிச்சயமாக யார் ஒருவர் என்ன ஒரு ஆசிரியன் என்ற முறையில் எந்த ஆசிரியன் கண்டிப்பாக இருக்க முடியும் என்றால் பாடத்தை சரியாக கொடுப்பவர்கள், ஒழுங்கை கொடுப்பவர்கள், ஒழுங்கை கற்றுக் கொடுப்பவர்கள், ஒழுங்காக இருப்பவர்கள் இவர்கள் தான் கண்டிப்பாக இருக்க முடியும். ஒரு இதுங்கிறது வந்து ஒரு 99% சொல்லலாம், ஏதாவது 1-2 எக்ஸப்ஷன் இருக்கலாம். ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக இருக்கிறார் என்றால் கல்வியிலோ ஒழுங்கிலோ கண்டிப்பாக இருந்தால் அது வந்து தவறே கிடையாது. ஒழுக்கத்திற்கு அதான் வந்து விவேகானந்தர் சொல்லும்போது சுவாமி விவேகானந்தர் சொல்வார், எஜுகேஷன் வித் டிசிப்ளின் இஸ் சம்திங், எஜுகேஷன் மைனஸ் டிசிப்ளின் இஸ் நத்திங். கல்வி ஒழுங்கோடு இருப்பது என்பதுதான் வந்து சால சிறந்தது. கல்வி இருந்து ஒழுக்கம் இல்லாத நிலை என்பது இருந்தும் இல்லை என்பதுதான் அவருடைய கருத்து, அதுதான் உண்மையும் கூட. அப்ப ஆசிரியர்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்களா, எதுல கண்டிப்பா இருக்கிறாங்களோ அதுல கண்டிப்பா இருந்தாங்கன்னா மாணவர்கள் ஒரு நல் ஆசிரியன் கண்டிப்பாக இருப்பதை விரும்புவான், அவர் என்ன சொன்னாலும் கேட்பான். இதுதான் என்னுடைய கருத்து. நாங்களாம் வந்து காலேஜில் கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா கூட பையன் வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்ட்ல சரியான நிலையில் இருக்கிறார் அப்படின்னு தான் பின்னாடி அவனுக்கே ஒரு 5 வருஷம் கழிச்சு சொல்லுவான், சார் நீங்க அன்னைக்கு கரெக்டா கண்டிஷனா இருந்தீங்க, அன்னைக்கு இது வந்து என்னன்னா இன்டர்னல் மார்க் நீங்க போடும்போது எனக்கு குறைச்சி போட்டதாங்க நான் நினைச்சிருந்தேன், எனக்கு சரியான நிலையில கொடுத்தீங்க, நீங்க அன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதுற அதுக்கு நீங்க வந்து என்ன வந்து கடுமையா திட்டீங்க, அது இன்னைக்கு தெரியுது சார். அப்ப அன்னைக்கு கசக்கும் மாணவர் பருவத்தில் அன்னைக்கு கசக்கும், ஆனால் அதே நேரத்தில் நாம வந்து அதற்காக கண்டிப்பினை தவறக்கூடாது. கண்டிப்பு என்பது வாய்மொழியாக இருக்கணும், அதுலேயும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாகரிகமான முறையில் இருக்கணும். நான் அதில் வந்து ரொம்பவும் கண்டிப்பான ஆசிரியர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது இல்லை, நாகரிகமான முறையில் தான் இருக்கணும். தரமற்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி உள்ள கண்டிப்பு கல்வியையும் மேம்படுத்துறதுக்கு ஒழுங்கை மேம்படுத்துவதற்கு உபயோகப்படுத்துறதுனால் நிச்சயமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். மாணவர்கள் எப்பொழுதுமே கண்டிப்பான ஆசிரியர் விகிதம் நிச்சயமாக சரியாகவே நடந்து கொள்வார். அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு யார் வந்து ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியரா எப்படிங்கிறத மாணவர் கொடுக்குற அந்த இதுலேயே தெரியும், மரியாதையிலேயே தெரிஞ்சுப்படும். அப்போ கண்டிப்பாக இருப்பது என்பது நல்லது, அதே நேரத்தில் தரமற்றதாக இருக்கக்கூடாது, நாகரிகமற்றதாக இருக்கக்கூடாது. சில நேரங்கள் இந்த பிசிக்கல் இதுங்கிறது இப்போ வந்து கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு, இருந்தாலும் வந்து என்னென்னா பிசிக்கல் இருக்கக்கூடாது என்பது இந்திய காலகட்டத்தினுடைய கருத்து. அதுக்கு என்னுடைய இதுவும் உடன்பாடு, ஏன்னா குழந்தைங்களை வளர்க்குறவங்க அப்படி வளர்க்குறாங்க, கண்டிப்பான நிலையில் வளர வேண்டும், அதே நேரத்தில் வந்து கடுமையான ரொம்ப கடுமையான சொற்கள் இல்லாமல் நிலையில் இருக்கு, இதுதான் என்னுடைய கருத்து.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க ஐயா. இன்றைய சர்வதேச கல்வி தினத்தை முன்னிட்டு கல்வி எப்படி இருக்குது, இன்றைய காலகட்டத்தில் கல்வியினுடைய முக்கியத்துவம் என்னவா இருக்குது, கல்வியினுடைய பயன்கள், கல்வி கற்றதுனால மாணவர்கள் எந்தெந்த வழிகளை சிறந்து விளங்கலாம் அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பாக மிக அரிய கருத்துக்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
நேர்களை, இதுவரை சர்வதேச கல்வி தினத்தை முன்னிட்டு பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி ஆ வீரய்ய வாண்டையார் நினைவு கல்லூரி ஓய்வு பெற்ற வரலாற்று துறை பேராசிரியர், தஞ்சை மனவளக்கலை அறக்கட்டளை செயலாளர் திரு எஸ் பூரணச்சந்திரன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எனலும் புதுகை FM9.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2, இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.